SBS தமிழ்.
காவிரி மேலாண்மை வாரியம்,
மீத்தேன் வாயு திட்டம்,
நியூட்ரினோ ஆய்வக திட்டம்,
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம்,
கீழடி அகழாய்வு,
சாகர் மாலா திட்டம், நீட் தேர்வு,
குமரி துறைமுகம்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும்.
காவிரி ஆற்று நீர் தமிழகத்திற்குள் வருகின்ற அளவை கர்நாடக மாநில அரசு மட்டுப்படுத்துவதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் தனது இறுதி தீர்ப்பினை இந்திய உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 12 வழங்கியது. 6 வாரங்களில் வரையறுக்கப்பட்ட திட்டம் ஸ்கீம் ஒன்றினை இந்திய மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டுமென இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 6 வார காலம் என்பது மார்ச் 29 முடிவடைந்த நிலையில் இதுகுறித்து எவ்வித அறிவிப்பும் இந்திய அரசிடமிருந்து வரவில்லை என்பதை எதிர்த்து தமிழகத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் உருவெடுத்தன. தமிழகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் பல இடங்களிலும் எதிர்குரல் கிளம்பியுள்ளது. இதன் பின்னணி என்ன என்று சுருக்கமாக சொல்கிறார் மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி.
காவிரி மேலாண்மை வாரியம் என்பது கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையில் பாயக்கூடிய காவிரியில நீர் தங்கீட்டை முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது, அதை கண்காணிப்பதற்கான ஒரு குழு, அது அதிகாரமிக்க ஒரு குழுவாக இருக்கும். அது அப்படிப்பட்ட ஒரு ஆணையம் தான் அமைக்கப்படணும் என்பதை ஒரு தீர்வாக முன்வைக்கப்பட்டது. இப்ப வந்து 28 முன்பே பேசப்பட்ட ஒன்று. இந்த அடிப்படையில தான் நர்மதா நதியினுடைய மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது, கிருஷ்ணா நதியினுடைய மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டுச்சு. 2 நதிகளிலும் இதே மாதிரியான ஒரு நடைமுறை ஏற்கனவே இருக்கு. அதே நடைமுறை தான் இங்கே கேட்கிறாங்க, அதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நடைமுறையை படுத்துவதற்கு முன்பாகவே தமிழர்களுக்கான தண்ணீரினுடைய அளவை குறைச்சிருக்கிறாங்க. மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது. தண்ணீரினுடைய அளவு குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது கிட்டத்தட்ட 370 TMC என்கின்ற கணக்கிலிருந்து இன்னைக்கு TMC ஆக குறைக்கப்பட்டு நடக்கிறது. இந்த மேலாண்மை வாரியத்தையும் இவர்கள் அமைக்க விடாமல் தடுக்கின்ற வேலையை, அல்லது தள்ளி போடுகின்ற வேலையை பாஜக அரசு செய்து வர மிக மோசமான சூழலை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது எதிர்த்துதான் எங்களுடைய போராட்டங்கள் நடந்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் இந்த நோக்கத்தை கோரிக்கையாக முன்வைத்து அரசே மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நடிப்பில் போராட்டங்கள் தீவிரமாக நடந்து வருகிறது.
சர்வதேச சட்டத்தின் கீழ் காவிரி நீர் தமிழகத்திற்கு சொந்தமானது என்று சொல்லும் பொறியாளர் சுந்தரராஜன், இந்திய மத்திய அரசிற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்கிறார்.
காவிரியை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் தான் நீர்வழி பாதைக்குள்ள உரிமை. சர்வதேச நீரியல் பங்கீட்டு சட்டம் ஹெல்சிங்கி விதிகளின்படி தமிழகத்தில் தான் முதல் உரிமை. நீர்வழி பாதைக்குள்ள உரிமைதான் நமக்கு தமிழகத்திற்கு. தண்ணீர் எங்க போய் கடல போய் கலக்குதோ அந்த பகுதி தான் முதல் உரிமை. அது சர்வதேச விதிகளே சொல்றது. ஆனால் ஒருபோதும் மத்திய அரசு இந்த காவிரி மேலாண்மை அமைக்க சம்மதிக்காது. அப்படியே ஒருவேளை அமைத்தாலும் அது ஒரு அதிகாரமற்றதாக, எந்த விதமான ஒரு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பாக அது இருக்கும். ஏனென்றால் அவருடைய குறி டெல்டா மாவட்டத்தில் வளம், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நிலக்கரி போன்ற பல்வேறு வளங்களை குறிவைத்துதான் இந்த விஷயத்தை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய உணவு உற்பத்தியை முழுவதுமாக அளிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அப்படி அளித்தால்தான் அங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவார்கள். கீழே இருக்கின்ற 135 இருக்கக்கூடிய நிலக்கரி படிமங்கள் அங்கு இருக்கின்றன. அப்படி வெளியேறினால்தான் அடுத்த 25-30 அதுதான் அவர்கள் குறிய ஒழிய ஒருபோதும் தமிழகத்துக்குரிய நியாயமான ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்தை நிச்சயமாக மத்திய அரசு அமைக்காது.
ஆனால் BJP மேல் அப்படி குற்றம் சுமத்துவது தவறு என்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்.
காவிரி இன்னைக்குள்ள பிரச்சனையா? நீங்க 4 மோடி தீர்க்கலன்னு ஒரு கருப்பு கொடி காமிக்கிறதா இருந்தா, 40 நீங்க தேய்க்கலன்னு எத்தனை கருப்பு கொடி எங்களால காண்பிக்க முடியும்? 74 ஏன் காவிரியோட வழக்கை நீங்க முன்னெடுத்து செல்லல? உங்களோட ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்கணுன்றதுக்காக காவிரி வழக்கே இல்லாம செஞ்சீங்களே. இன்னைக்கு 4 TMC கொடுக்கணும்னு சொல்றாங்க கர்நாடக காங்கிரஸ் அரசு, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆக புறக்கணிச்சது யாரு?
இந்திய மத்திய அரசில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாட்டியை எடுப்பதாக சாடுகிறார் திருமுருகன் காந்தி.
இதுல காங்கிரசும் பாஜகவும் 2 வேற வேற விஷயங்கள் கிடையாது. 2 ஒரே மாதிரியான தன்மை உடையவங்க. ஆனா மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய அதிகாரமும் அதற்குரிய பொறுப்பும் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசும் அதை அமைக்கணும். மத்திய அரசாக இருப்பது பாஜக அரசு. அந்த பாஜக அரசுக்கான பொறுப்பு இருக்குது. அதை அமைக்காம மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாஜக அமைக்க மறுப்பதை தான் நம்ம இந்த இடத்துல அம்பலப்படுத்துறோம். நம்ம அதுக்காக காங்கிரசும் அமைச்சிருன்ற அர்த்தம் எல்லாம் இல்ல. காங்கிரசும் இதே மாதிரியான ஒரு அரசியல் நோக்கத்தை கொண்ட ஒரு கட்சி தான். அதுவும் தமிழர்கள் விரோத கட்சி தான். பாஜகவும் தமிழர்கள் விரோத கட்சி தான். அது இரண்டுமே தமிழர்கள் விரோதமாகத்தான் இருந்து செயல்பட்டு வருவதை பாக்குறோம். நம்ம
பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களை ஓரங்கட்டவில்லை என்று மறுக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
நேற்று கூட இரண்டு நாட்கள் நானும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தோம். பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கின்ற அந்த மாவட்டங்களை மேம்படுத்துவதற்காக இந்தியா முழுவதும் 115 மாவட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 2 மாவட்டங்கள் தமிழகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நவீன நகரங்கள்ல 71 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தால அதிகமான நவீன நகரங்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் கொடுத்த தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். நவீன நகரங்கள்னா என்னன்னா, நீங்க இப்ப ஆஸ்திரேலியால இருக்கீங்க, அடிப்படை கட்டமைப்பு அத்தனையும் அந்த நகரங்களுக்கு கிடைக்கும். வேலூரா அடிப்படை சாக்கடை வசதி, பாதாள சாக்கடை வசதி, டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட், கல்வி வசதி, சாலை வசதி எல்லாம் அதுக்கு கிடைக்கும். ஒரு அயல் நாட்டுல இருக்கிற வசதிகள் மாதிரி கிடைக்கும். ஆக இவ்வளவு என்னால பட்டியலிட முடியும்.
அதனை தான் நம்பவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சு ப உதயகுமார்.
நர்மதை ஆறு, கோதாவரி ஆறு போன்ற பல நதி நீர் பிரச்சனைகளில நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்குள்ள அந்த மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்கிறாங்க. அப்படி அமைச்சிருக்கக்கூடிய சூழல்ல காவிரி நதிநீர் பிரச்சனை இவ்வளவு நீண்டகால பிரச்சனை, 387 TMC தண்ணீர் உரிமை உள்ள தமிழர்களுக்கு இன்றைக்கு வெறும் 177.25 TMC தண்ணீர் தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிருக்கு. சரி, அந்த தண்ணியாவது கொடுத்து தொலைங்கடான்னு சொன்னா, இந்த நரேந்திர மோடி அரசு அதை கொடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் 6 வாரங்கள் சும்மா இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் ஒரு டிராமா, ஸ்கீம் என்றால் என்ன, என்ன வாட் யூ மீன் பை ஸ்கீம்ங்கிற மாதிரியான ஒரு டிராமாவை நடத்தி இப்போதும் இன்றைக்கு கூட அந்த வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்தபோது இன்னும் காலக்கெடு வேண்டும் எங்களுக்கு. இது ஒரு தமிழர்கள் மீதான ஒரு இனப்பகை.
60 ஆண்டுகளையும் 6 வாரத்தையும் ஒப்பிட முடியாது என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
நீங்க 60 ஆண்டு காலம் கிடப்பில போட்டதுக்கு ஒரு 6 வார காலம் அவகாசம் கேக்குறாங்க, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு. இப்ப நான் என்ற ஒரு பேஷண்ட் வராங்க, உடனே சரி பண்ணுங்க டாக்டர்னு சொன்ன அந்த எனக்கு உரிமை இருக்கு, 60 வருஷமா இந்த நோயை தீர்க்கல, உடனே சொல்றீங்க, அதனாலதான் டாக்டர் உங்ககிட்ட வந்தேன்னா, ஏண்ட வந்தீங்க, ஆனா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்ல, 60 வருஷமா தீர்க்காத பிரச்சனைய தீர்ப்பதற்கு எனக்கு கால அவகாசம் வேணும்ல, என்ன நம்பிதான் வந்திருக்கீங்க நீங்க, நான் டாக்டர்ன்ற முறையில அந்த டாக்டர் தீர்க்கல, இந்த டாக்டர் தீர்ப்பாகன்னா வந்திருக்கீங்க, ஆனா நோய் வந்த உடனே நீங்க என்கிட்ட வரல, 60 வருஷமா தீர்க்கப்படாத நோய்க்காக என்கிட்ட வரீங்க. அப்ப இதுக்கு முந்தின டாக்டர் ஏன் தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, ஏன் சரியா ட்ரீட் பண்ணல, அதனாலதான் எனக்கு சிரமம் இருக்குன்ற சொல்ற உரிமை எனக்கு இருக்கு, ஆனா நான் தீர்த்து வைக்கலன்னு நான் சொல்லல, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, உங்களை நானு சரி பண்ணிடுறேன் நான் கேக்குறேன்.
அந்த 6 வாரத்தையே மத்திய அரசு கணக்கில் எடுக்கவில்லை என குற்றம் சுமத்துகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி பரந்தாமன்.
உச்ச நீதிமன்றமே சொல்லிடுது, 6 வாரத்துக்குள்ள அமைக்கணும்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். அவர்கள் வந்து காவேரி மேலாண்மை வாரியம் என்ற பதத்தை பயன்படுத்ததில்லை, அவர்கள் ஒரு திட்டம் என்கிறார்கள். ஏன்னா நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 6A ஸ்கீம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார். அதன் கீழ் அதான் ஸ்கீம் இதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்கீம் என்பது காவேரியில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் கர்நாடக அணை கூட அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்துடும். அது அப்பதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாயம் சொன்ன தீர்ப்பை இப்ப வந்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதன்படியான காவிரி நீரை விடுவதற்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செய்யும், எனவே அப்படி ஒரு அமைப்பு தேவை.
அதற்கு 4 மாநிலங்களும் ஒத்து வராது என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
இன்னைக்கு காவிரி நதி நீர் மேலாண்மை அமைக்கலாம்னு மத்திய அரசு சொல்லிடலாம், 4 மாநிலங்களிடம் இருந்தும் ஒப்புதல் வரணும், ஆனா உடனே கேரளா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, உடனே தமிழகமும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா காவிரி நதி நீர் மேலாண்மை வாரியம் அமைச்சோம்னா இங்க உள்ள அணைகளின் உரிமையை உடனே விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுப்பாங்களா தமிழக அரசு? விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் 2 ஸ்கீம் இருக்கு, ஒண்ணு வந்து பக்கரா ஸ்கீம், ஒன்னு நர்மதா. ஒண்ணுல வந்து நீங்க அணைகளின் உரிமை அப்படியே விட்டு கொடுத்துடணும், அது விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த மாநிலமும்.
காவிரி நீரை வைத்து மத்திய அரசு தமிழக மக்களுடன் அரசியல் பேரம் பேசுகிறது என்கிறார் சூப்பர் உதயகுமார்.
கர்நாடக மக்கள் மேல நமக்கு வெறுப்பு இருக்க கோபம் இருக்க தெரியாது, ஆனா மத்திய அரசு காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிகளுமே தமிழர்கள் மீது ஒரு இனப்பகையோடு தான் இவர்கள் பார்க்கிறார்கள். இந்த காவிரி நதிநீர் மேலாண்மையை அமைய விடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்கு, சித்தராமையா ஒரு காங்கிரஸ்காரர், சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ, இப்ப இவர்களும் தமிழர்களும் இந்தியர்கள், அவர்களும் நம்ம அவங்க மாநிலத்திலே நம்ம கட்சி இருக்குது, அவங்களுக்காகவும் நம்ம வேலை செய்யறோம், அவர்களுக்கும் தண்ணீர் தேவை இருக்குது, உச்ச நீதிமன்றம் சொன்ன வெறும் 177.25 கிட்டத்தட்ட 2 பங்கை விட குறைவாக தண்ணீரை கொடுக்க சொல்றாங்க. கொடுங்கடான்னு சொல்லி இருக்கலாமே, ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. பிஜேபிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல தலைகீழாக நின்றால் கூட அவர்கள் ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ இங்க வர முடியாது. இவர்களை தமிழ் மக்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிந்த காரணத்தால் ஒரு இனப்பகையோடு இதை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். தமிழ் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
அந்த கருத்துடன் ஒத்து போகிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
என்ன செய்யறாங்கன்னா, கர்நாடக அரசு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக பரப்பளவு அதிகமாகிட்டே இருக்காங்க. தமிழகத்தினுடைய பாசன பொறுப்பு உறஞ்சிட்டே வருது. அதான் உள்ள சிக்கல். கர்நாடக அரசு பாசன வாய்க்கால்களை உருவாக்கி அதை ஏரிகளை கொண்டு போய் தேக்கி வச்சிடறாங்க. மழை பெய்யற காலத்துல தண்ணியை கொண்டு போய் தேக்கி வச்சுட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு தண்ணி இல்ல, தண்ணி இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இருக்கிற தண்ணியை எப்படி வந்து நீங்க பயந்துக்கிறது அப்படிங்கறதான் சொல்லுது. அந்த இருக்கிற தண்ணியை கூட கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அதாவது காவிரி என்பது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கே உரியது, அது அதில் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பாக்குறாங்க. ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் மாநில உரிமையாக பாக்குறாங்க. இதை வந்து ஒரு விவசாயிகளோட உரிமையா பாக்கலாம். எல்லா விவசாயிகளுக்கும் உரிமை இருக்குது. அவங்க வந்து உற்பத்தி பண்ணணும், அவங்க எல்லாருக்கும் உணவு வழங்கணுங்கிற பார்வைகளை தாண்டி இப்ப என்ன போயிருக்கு அப்படின்னா, இது இரு மாநிலங்களுக்கான உரிமையாக, இது உரிமை பிரச்சனையா மாற்றப்பட்டாச்சு. அதாவது தேசிய பிரச்சனையா மாத்திட்டாங்கப்ப. இந்த சூழ்நிலையில தான் வந்து இப்ப அந்த இஷ்யூ வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருச்சு. இப்ப இதை யாரு சரி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பொதுவா இருக்கிறது மத்திய அரசு. ஆனா என்ன துரதிருஷ்டவசமா என்னன்னா, மைய அரசு வந்து பெரும்பாலும் கர்நாடக மக்களுக்கு சாதகமா இருக்கிற காரணம் வந்து அந்த பகுதியில தேர்தல் வந்து அந்த கட்சிகளை ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு மத்தியில ஆட்சி பண்ணக்கூடிய ரெண்டு கட்சிகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இயல்பாக இந்த சூழல் வந்து அவங்களுக்கு சாதகமா மாறி போகுது.
பிஜேபியை மட்டும் குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.
இந்த விதத்துல நிரந்தர தீர்வை நாம எப்படி கொண்டு வர போறோம்? இவ்வளவு நாள் கிடப்பில் போட்டவர்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் நேரடியா குற்றம் சாட்ட முடியும். 25 லட்சம் ஹெக்டேர் தமிழகத்துல காவிரினால பயிர் செய்யப்பட்டிருந்தது, இன்னைக்கு 10 லட்சம் ஹெக்டேரா மாறி இருக்கு. யாரால? 4 வருஷத்துலதான் 15 லட்சம் சுருங்கிச்சா? இல்ல, 60 வருடங்களா சுருங்கி கொண்டிருக்கிறது. இதை நீங்களும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். 5 முறை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது, தீர்த்திருக்க முடியாதா? சுதந்திரம் அடைஞ்சு 50 ஆண்டுகளுக்கு மேல மத்தியில காங்கிரஸ் ஆட்சி செய்து தீர்த்திருக்க முடியாதா? 18 வருடங்களா காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சியில இருக்கு, தீர்த்து வைத்திருக்க முடியாதா? நாங்க கேக்குறது அதுதான். இவ்வளவு நாள் நீங்கள் கிடப்பில போட்டு 120 ஆண்டுகால பிரச்சனைய தீர்த்து வைக்கிறோம், தீர்த்து வைக்கணும்னு சொல்லவே இல்லை, ஆனா தீர்த்து வைக்கிறோம். அதுக்கு கால அவகாசம் வேணும்னு நியாயமான கால அவகாசத்தை கேட்டிருக்கிறார்கள். இது தவறாக திரிக்கப்பட்டு ஏதோ மோடினாலே தமிழகத்துல உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிவிக்கிறார்.
நீர்ப்பாசன தேவைகளுக்கு தமிழக அரசு அதிக கவனம் செலுத்தவில்லை என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார் பாமையன்.
அதாவது பேரணைகள்னு நீங்க வேணா சொல்லலாம், பேரணைகள் கூட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல எந்த பேரணைகளும் இல்ல. 500 அடி 600 அடி உயரங்கள்ல, 300 அடி 400 அடி உயரங்கள்ல கூட அதுகள்ல பெரும்பாலும் மேட்டூர் அணை, முல்லை பெரியார் அணை அதான் வந்து பெரிய அளவுல இருக்கக்கூடிய அணைகள். அதை விட பெரிய அணைகள்ல அங்க பாவநாசமா இருக்கட்டும், மணிமுத்தாரா இருக்கட்டும், பேரணைகள்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. அதாவது உள்ளூர் சிக்கல்கள் இருக்கு. இல்ல, கர்நாடகத்திலயுமே வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்ல முடியா, தண்ணீரை வந்து அனாவசியமா செலவழிக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் நெல்லுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாக நெல்லுக்கு சாகுபடிக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. நம்முடைய உழவர்களோட கூடுதலா பயன்படுத்துறாங்க. அப்புறம் நதி ஆற்று நீர்களோட நிறைய கழிவுகளை கலக்குறாங்க, மாசுபடுத்துறாங்க. மாசுபடுத்தப்பட்ட அதுக்கு வந்து வழக்குகளே இருக்கு. அப்படி அவங்க பண்றாங்க. அது ஒரு வகையான ஒரு, ஏன்னா அவங்க மேல் பக்கத்துல இருக்காங்க, நம்ம கீழ் பக்கத்துல இருக்கோம்.
ஆற்று மணல் கொள்ளைக்கு தமிழக அரசு சார்ந்தவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பாமையன், அதனையும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்த பிரச்சனையையும் தொடுக்க தேவையில்லை என்கிறார்.
நம்மக்குள்ள ஆற்று மணல்களை எடுத்துட்டு போறது அதெல்லாம் குற்றம், அதை நம்ம மறுக்கல. அதையும் காவிரி நீர் உரிமையோட இணைக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து, வேற ஒன்றும் இல்லை. அதாவது இங்க உள்ள சிக்கல்களை நம்ம தீர்க்கணும், அதுக்காக நம்ம இதை நியாயப்படுத்தல. நம்முடைய பொதுவுடைமை கட்சியினுடைய தோழர் நல்லகண்ணு வந்து ஒரு பெரிய வழக்கை போட்டு தாமிரபரணி ஆற்றுல மணலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. அது மாதிரி பல வழக்குகள் போடப்படுது. பல அரசு ஊழியர்கள் வந்து லாரியினால மற்ற வண்டிகளை வச்சு அடிச்சு கொல்லப்படுறாங்க. பல வழக்குகள் தமிழகத்துல மணல் கொள்ளை தடுத்துனதுக்கு பல போராட்டங்கள் நடக்குது, நடந்திருக்கு, நடந்துதானே இருக்கு. தமிழகத்தினுடைய பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஆட்சியில வர்றவங்க பெரும்பாலும் அந்த மக்கள் சாராம சிந்திக்கிறாங்க, அடிப்படை மக்களை சாராம சிந்திக்கிறாங்க, பெரும்பான்மை மக்களை சாராம சிந்திக்கிறாங்க, ஒரு சில பெரும் முதலாளிகளுக்கு சாதகமா அவங்க சிந்திக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் முறை அப்படி இருக்கு, தேர்தலில் வந்து யார் நிதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் அவங்க பண்றாங்க. ஓட்டு வாங்கும்போது பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்ன்ற ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதன் மூலமா வந்து மெல்ல மெல்ல பெரும்பான்மை மக்களுடைய தேவைகள் அதை வந்து புறக்கணிச்சுட்டு பெரும்பணக்காரர்களுக்கான வசதி வாய்ப்பு லாபத்துக்காக இவங்க துணை போறாங்கன்றது ஒரு பெரிய சிரமம் அங்கே இருக்கு, தமிழகத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அதையும் நம்ம காவிரி நீர் உரிமை பிரச்சனையோட இணைக்க முடியாது. அந்த அந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு, நடக்குது, நிறைய நடந்திருக்கு.
மீண்டும் நீர்ப்பாசன திட்டங்களில் தமிழக அரசு அதிக கவனம் செலுத்தவில்லை என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார் பாமையன்.
நீரை சேர்க்கறதுக்கு வந்தாதானே சேர்க்க முடியும். இப்ப கர்நாடகத்துல என்ன பிரச்சனைனா, கர்நாடகத்துல இருக்கிற பெரிய பெரிய அணைகள் கபினி கிருஷ்ணராஜசாகரும் பெரும் அணைகள் வச்சிருக்காங்க. அந்த பெரும் அணைகள் வந்து மழை பெஞ்ச உடனே, ஏன்னா மேல அவங்கதான் மேல இருக்கிறாங்க, மழை பெஞ்ச உடனே அவங்களுக்கு மழை அளவும் கூட, தமிழகத்தை விட மழை அளவும் கூட, அதாவது அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழை கூடுதலா கிடைக்கும். அப்ப மழை பெஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனடியா தண்ணி எடுத்துட்டு போய் அந்தந்த இருக்கு குளங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்ப நமக்கு வர்றதே மேட்டூருக்கு தான் வருது, குறைவா தான் வருது. தமிழ்நாட்டுல பெய்யக்கூடிய மழையை தேக்கி வைக்கிறதுக்கான திட்டம் வேணும், அது வேற. அது காவிரி ஆற்றோட இணைக்க முடியாது. அதை காவிரி ஆற்று தண்ணியானது தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் வரைக்கும் போகணும். நம்ம நாமக்கல் அப்படியே வந்து ஈரோடு வழியா வந்து திருச்சி தஞ்சாவூர் போய் நாகப்பட்டினத்துல போய் முடியணும். அது ஒரு பெரிய நீண்ட பயணம். அந்த பயணத்துல இடைவெளியில இருக்கக்கூடிய குளங்களுக்கு அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போய் சேருமே ஒழிய, பெரிய அளவுல அவங்கள மாதிரி ஒரு வெற்றி தேக்க முடியாத அளவுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கு நமக்கு. நம்ம தமிழகத்துல பெய்யக்கூடிய மழையை வைத்துக் கொண்டு நம்ம வந்து தேக்கலாம், அதுல மாற்றுக்கிறது இல்லை, அது செய்ய முடியும். ஆனா திட்டங்கள் குறைவா இருக்குன்றது குற்றச்சாட்டு உண்மைதான், அது மாற்றுக்கிறது இல்லை.
ஆனால் இந்த பிரச்சனைக்கு வேறு விதமான ஒரு பார்வையை மட்டுமல்ல, அதற்கு தீர்வாக ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார் சமூக ஆர்வலர் மருத்துவர் கண்ணன்.
இப்ப இங்க இருக்க மக்கள் எதனால பாதிக்கப்படுறாங்க, காவிரி இல்லைன்னா இங்க விவசாயம் இல்ல, விவசாயம் இல்லைன்னா இங்க விளைபொருள் இல்ல. ஒரு காலத்துல தஞ்சை வந்து ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடா இருந்தது, உலகத்துக்கே படி இழந்த ஒரு இடமாக இருந்தது. நான் இன்னைக்கு மன வேதனையோட சொல்றேன், தமிழ்நாட்டுல நாங்க இன்னும் கர்நாடகா பொன்னி வாங்குறோம், ஆந்திரால இருந்து வர்ற பொன்னி ரைஸ் வாங்குறோம், எல்லா வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அரிசிகளை வாங்குவதற்கு இந்த மக்கள் என்னைக்கு நிறுத்துகிறார்களோ, அந்த முடிவை என்று அவர்கள் வலிமையோடு எடுக்கிறார்களோ அன்று நிச்சயம் இங்கு விளையும். நீங்க எந்த வழியையும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. எங்களுக்கு சுவையான கர்நாடகா பொண்ணு கிடைக்கிறது, ஆந்திரால இருந்து அரிசி வருது, ஆந்திரால இருந்து நமக்கு தண்ணி வராது அரிசி வரும், கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணி வராது அரிசி வரும், ஆனா நம்ம அதை சாப்பிட்டுட்டு அதுக்காக தண்ணீர் தான் போறாருன்னு சொல்ற இந்த முரண்பாடை இன்னைக்கு எல்லாரும் இந்த மக்கள் இன்னைக்கு இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ, வேற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய அரிசிகளை என் மாநிலத்தை விலை கொடுத்து நான் வாங்க தயாரா இல்ல, மற்ற மாநிலத்தை வாங்குறது நான் தப்பு ரைட்டுன்னே சொல்ல வரல, என் மாநிலத்து விவசாயியை பலி கொடுத்து, என் மாநிலத்து விவசாயத்தின் அரிசியின் பலி கொடுத்து மற்றொரு மாநிலத்து அரிசியை நான் ஏன் வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை என்னைக்கு இந்த மக்கள் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு காவிரியில தண்ணி வரும் சார், அன்னைக்கு காவிரியில நிச்சயமா தண்ணி வரும், இங்க விவசாயம் வரும். ஏன்னா இங்க தேவையை பொறுத்துதான் எல்லா நபர்களும் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களும் இங்க இருக்கக்கூடிய அரிசியை அழிச்சு நான் வேற ஒரு மாநிலத்தினுடைய அரிசியை வாங்க மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கட்டும், நாளை காவிரி பிரச்சனை தீரும். இது இதனுடைய ஆழமான கருத்து, இந்த ஒற்றை கருத்தை கொண்டு போனாலே போதும், இந்த பிரச்சனையுடைய முழு தாக்கத்தையும் எல்லாரும் உண்மையா உணர்வாங்க. இங்க அவனுக்கு பசி இல்ல சாகிறான், நமக்கு பசிக்கிறது பாதிக்கவே இல்லையே, நமக்கு சுவையான இன்னொரு அரிசி நமக்கு கிடைச்சிட்டு தானே இருக்குது, இன்னும் ஒரு 5 ரூபா கூட கொடுக்குறோம், 10 ரூபா கூட கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தான் இருக்கிறாங்க. அது நம்மளுடைய விலை வந்து மாநிலத்தினுடைய விளைபொருளாகவும் சுவைப்பதில் வேறு மாநிலத்தினுடைய விளைபொருளாகவும் இருக்கிறது வந்து நிச்சயமா சரிகிறது. அந்த முடிவை இங்க இருக்கிற உண்மையிலே தண்ணி வர வேண்டும் நினைச்சா அந்த 7.5 கோடி மக்களும் இந்த முடிவை எடுத்தாங்கன்னா நிச்சயமா தண்ணி வரும்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும். நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil